திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அருள் எங்கும் ஆன அளவை அறியார், அருளை நுகர அமுதானதும் தேரார். அருள் ஐங்கருமம் அதிசூக்குமம் உன்னார், அருள் எங்கும் கண்ணானது ஆறறிவாரே அப்படின்னு அடுத்து மீண்டும் கேள்வி எழுப்புகின்றார். திருவருளோட இயல்பு எப்படி இருக்கிறது என்று நமக்கு வியந்து காட்டுகின்றார். இது யாராலும் உணர முடியாத நிலையில் இருக்கின்றது என்பதை நமக்கு இதிலே உணர்த்துகின்றார். இதுக்கு என்ன பொருள் நம்ம முதல்ல பார்க்கலாம். எங்குமான அளவை, முதல் வரியில வருது, எங்குமான அளவை. சுத்தமாயா புவன முதல் பிரகிருதி மாயா புவன வரைக்கும், அதாவது அது முடிய எங்கு வியாபகமா எல்லாம் தன்னுள் விளங்க இருக்கக்கூடிய அளவு. இந்த அளவை யாரால அறிய முடியும்? நம்ம வீட்டுல வச்சிருக்க ஆன்மார்த்த மூர்த்தியோட அளவு நமக்கு தெரியலாம். கோயில்ல பரார்த்தத்துக்கு நிறுவப்பட்டிருக்க சொல்றாங்கல்ல, இன்னைக்கு திருக்கோயில் தரிசனத்தை எல்லாம் பார்க்கும்போது இது இத்தனை அடி உயரம், இது இவ்வளவு பிரம்மாண்டமானதெல்லாம் சொல்றாங்களே, அதையும் அறியலாம். அதெல்லாம் அளவுக்கு உட்பட்டது. ஆனால் சுத்தமாயா புவனம் தொடங்கி நம்ம பிரகிருதி மாயா புவனம் முடிய அவர் சுவாமி வந்து வியாபகமா எல்லாத்தையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்கிறார் அல்லவா, அந்த அளவை யாரும் அறிய முடியாது, அதை அறிஞ்சவங்க யாரும் இருக்க முடியாது அப்படின்னு ஆணித்தரமா சொல்றார். அருளை நுகரும் அமுதானதும் தேரார், அதாவது திருவருளை நுகரக்கூடிய பரிபாகம், அந்த சிவபுண்ணிய சீலருக்கு, அந்த பரிபாகத்தை உடைய சிவபுண்ணிய சீலருக்கு அவர் அமுது போல இனிமையாக இருப்பார். நீண்ட நாள் இரவாமை, இரவாமையும் உடையதாக பேரின்பம் அளித்ததையும் உலகவர் உணர மாட்டார்கள், அவங்க அதை தேரவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இறைவன் பஞ்ச கிருத்தியம் செய்கின்றார். அருள் ஐங்கர்மம், ஐங்கர்மம்ங்கிறது பஞ்ச கிருத்தியம், அது அதிசூக்குமமான ஐந்தொழில சொல்றார். இதெல்லாம் அருளோட விளைவால் தான் நிகழ்கின்றது, இதை சாமானியர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அடுத்து என்ன சொல்லி முடிக்கிறாரு, அருள் எங்கும் கண்ணாய், இல்லையா, யாவற்றையும் விளங்கக்கூடிய உபகாரம் செய்வதை யாரும் உணராமல் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல அருளோட அருமையையும் ஆற்றலையும், அருள்ங்கிறது என்ன, அம்பாள் தான், அதை பத்தி நமக்கு அழகாக உணர்த்துகின்றார். இத அருள் எங்கும் கண்ணானது ஆறறிவாரின்னு கேக்குறாங்க இல்லையா, இத நம்முடைய மெய்கண்ட தேவ நாயனார் சிவஞான போதத்துல 2 அதாவது 6 சூத்திரம் 2 அதிகரணத்துல 2 எடுத்துக்காட்டு வெண்பால நமக்கு உணர்த்துகிறார். உணர்ப அசத்தாதல் ஒன்று உணராது, ஒன்றை உணரும் நீ தான் உணராய் ஆயின், உணரும் எனில் தான் 2 மெய்கண்டான் தன்னால் உணர்தலால் தான் 2 காணான் தமி என்று உணர்த்துகிறார். தனி முதற் பொருளாகிய சிவபரம்பொருள் ஒன்றையும் பற்றாமல் தனித்து நிற்கக்கூடியது. அந்த முதற்பொருளை காண்பவன் சிவத்தோடு கலந்து நின்றுதான் காண முடியும் என்பதுதான் பதிஞானம் ஒன்றினாலே சிவத்தை அறிய முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பதிஞானத்தாலதான் பதியை அறிய முடியும்னு ஏன் சொல்றாங்கன்னா, எதையும் பற்றாமல் அந்த முதற் பொருளை காண வேண்டும். அப்படி எப்படி காண முடியும்னா, சிவத்தோட கலந்து நின்றுக்கணும், மற்ற உலக பொருட்களை பற்றக்கூடாது என்று சொல்லப்படுற. உலக பொருட்களோட கலந்து நிற்கும் போது உயிருக்கு அஞ்ஞானம் தான் இருக்கும், அந்த அஞ்ஞானத்துல சுக துக்கங்கள் இருக்கும். அப்ப சிவத்தோட மட்டும் கூடி இருக்கும் போது நிலையான அற்புதமான ஒரு இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும். இப்ப உலகில கிடைக்கக்கூடிய இன்பம் வந்து உண்மையிலேயே இன்பமே கிடையாது, அது இன்பம் கிடையாது, துன்பமும் துன்பம் கிடையாது, அது ரெண்டுமே துன்பம் தான். ஏன்னா அது எல்லாமே நமக்கு அந்த அனுபவத்தின் மூலமாக சில எண்ணங்களை கொடுக்கும், சில சொற்களை பேச வச்சிரும், சில செயல்களை செய்ய வச்சிரும். அதனால நிச்சயமா அதெல்லாம் பிறவிக்கு ஏதுவாத்தான் ஆகும், அதனால நிச்சயமா அதெல்லாம் இன்பமே கிடையாது. நம்ம நினைச்சதெல்லாம் நடந்தா இன்பம், அப்படி நடக்கலைன்னா நம்ம கூட இருக்கவங்க மேல நமக்கு அதை நம்ம துன்பமா நினைச்சு நினைச்சது கிடைக்காதனால ஒரு துன்பமா நினைச்சு அவங்கள பத்தி தவறா மனதுக்குள்ள நினைக்கிறோம், அது ஒரு பாவம். அடுத்து அவர்களை வார்த்தையால கொஞ்சம் சுடுதோ, அது ஒரு பாவம். அவங்களுக்கு தீங்கான செயல்களை செய்யறோம், அதுவும் பாவம். அதனால எதெல்லாம் இன்பம் நம்ம நினைக்கிறோம் அது இன்பம் கிடையாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப எது இன்பம்னா இறைவன் திருவடி நிழல் தான் நமக்கு இன்பம். ஆக மிக அழகாக இந்த பாடலிலே இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு உணர்த்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக, அறிவில் அணுக அறிவது நல்கி பொறிவழி ஆசை புகுத்தி புணர்ந்திட்டு அறிவது வாக்கி அடியருள் நல்கும் செறிவோடு நின்றார் சிவமாயினாரே என்று சொல்லுகின்றார். இதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தா, பாசஞானத்தை விடணும். மூணு ஞானம் இருக்கு, பதிஞானம் பசுஞானம் பாசஞானம். தேவை வந்து பதிஞானம், இருப்பது பாசஞானம். அதனால பாசஞானத்தை விட்டு பதிஞானத்தை பெற்று அடியார் கூட்டத்தில் இருந்து உபகாரப்படும் திருவருள்ள செறிந்தவர்கள் சிவமே ஆவர் என்று சொல்லுகின்றார். அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் கேட்கிறார் இல்லையா மணிவாசகப்பன், இதுக்காகத்தான் கேட்கிறார். இப்ப முதல்ல எப்படி ஆரம்பிக்க, அறிவில் ஞான உருவமான சிவத்திடத்து பதிஞானத்தை அணுகுவதற்குரிய பரிபாகம் பெற்ற சிவஞானத்தை உதவி. அப்ப ஆன்ம ஞானத்தை சிவஞானமாக்கிய வண்ணம் எப்படி அப்படிங்கிறது இதுல உணர்த்தப்படுகிறது. சுவாமிதான் அப்படி அதை செய்கிறார். பிராரத்த கர்ம மிச்சம் இருக்கிற வரைக்கும் மலவன்மை வாடாது. மலவன்மை குன்றாத வழி ஆன்மா தூயதாக சிவத்தோட கலக்க முடியாது. அப்ப பிராரத்தத்தை ஒழிக்க வேண்டி பொறிகளை தத்தம் புலன்கள்ல அழுந்து அனுபவிக்க செய்ய வேண்டியது இறை அருளோட கடமையாகி விடுகிறது. அதனாலதான் அருள் பொறி வழி ஆசை புகுத்தி என்று சொல்லுகிறார் இரண்டாவது வரியில. அடுத்து என்ன சொல்றாரு, புணர்ந்திட்டு அந்த ஆன்ம அறிவோட அருள் கலந்து. இதுவரை தற்போத முனைப்புனால அந்த தன்முனைப்பினால ஆன்மாவோட வினைகள் ஆனவற்றை எல்லாம் அருள் கணப்பினால பதி கண்மங்களாக செய்து ஆகாமியமும் சஞ்சிதமும் ஏறாமல் செய்வது. அடுத்து அறிவது ஆக்கி, சிவஞானமே ஆன்மாவின் சொரூபமாக கூடிய வண்ணம் செய்து அடியருள் நல்கும் அடியார்களுள் ஒருவனாக இருத்தி. அதனால தனக்கும் பயன் இருக்கு, பிரத்தியாருக்கும் பயன் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். இருத்தி செறிவோடு நின்றார். செறிவுனா என்னதுன்னா இடமும் காலமும் இடையீடு இல்லாம நெருங்கி இருக்கிறதுக்கு பேரு செறிவு. அப்ப இடையீடு இல்லாம ஆன்மாக்களை பொருந்தி இருக்கக்கூடிய அருளை நமக்கு அதெல்லாம் உணரவும் தெரியல, சிந்திக்க நேரமும் இல்லைங்கிற மாதிரி மாயையில நம்ம வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் அப்படி நாம் இருக்க கூடாது என்பது மிக அழகாக இடையீடு இல்லாம அருளை ஆன்மாக்கள் பொருந்தி இருக்க வேண்டும். அது ஆன்மாக்கள் பொருந்துதோ இல்லையோ, சுவாமி வந்து அந்த அருள் வந்து இடையீடு இல்லாம ஆன்மாக்களை பொருந்தி இருக்கிறது. செறிந்த பொருள் தானே சிவம் அப்படின்னு சொல்றார். அப்ப சிவ திருவருளோடு யாரெல்லாம் நிற்கின்றார்களோ அவர்கள்லாம் சிவமே ஆனார்கள் என்று இந்த பாடலின் மூலம் சிவமாம் தன்மை எப்படி பெறுவது என்பதை நமக்கு உணர்த்தியுள்ளார். இந்த மாதிரி சிவமாகுவதற்குள்ள செயல்களை எல்லாம் நமக்கு உணர்த்துவதால் இது திருவருளால் தான் நிகழ்கிறது. எனவே இது திருவருள் வைப்பு என்ற தலைப்புக்கு பொருத்தமாக இருக்கிறது. அருளில் பிறந்திட்டு அருளில் வளர்ந்திட்டு அருளில் அழிந்து இழைப்பாரி மறைந்திட்டு அருளான ஆனந்தத்து ஆரமுது ஊட்டி அருளால் என் நந்தி அகம் புகுந்தானே என்று சொல்லுகின்றார். சுவாமி எதற்காக பஞ்சகிருத்தியம் செய்கிறார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்ப எதற்காக இறைவன் இதெல்லாம் செய்யறாரு, அதாவது அருளினால் தோன்றி வளர்ந்து அழிந்து இழைப்பாரி மறைந்து அதுக்கப்புறம் ஆனந்தத்தால நிறைந்த அமுதூட்டி என் குருநாதனாகிய சிவம் என் உள்ளத்தில் எழுந்தருளினான் என்று அருமையான ஒரு அனுபவத்தை நமக்கு பாடலாக தந்துள்ளார். இதை நன்றாக நாம் மனசிலே ஆக்கி கொண்டோம் என்றால் நமக்கும் அந்த பக்குவம் வந்த காலத்தில் இதே அனுபவமானது கிட்டும். அதுல எல்லா அளவும் நமக்கு ஐயம் என்பதே கிடையாது. அப்ப முதிர்ந்து கனிந்த அந்த பிராரத்த வினைகளை உயிர்கள் வந்து நுகர்வதற்காக இறைவன் வந்து உயிர்களுக்கு பிறவியை உதவுகின்றார். அதனாலதான் அருளில் பிறந்திட்டு என்று ரெண்டு சொற்களை தந்திருக்கார். அந்த வினை போகங்களை துய்ப்பதற்காக தேக இந்திரிய கரணங்களை எல்லாம் வளர்க்கின்றார். அப்படி வளர்த்தமையால் நாம நினைச்சுக்கிட்டோம், நாம வளர்க்கிறோம், நம்ம போட்ட சாப்பாட்டுல வளருது, நம்ம சாப்பிட்ட சத்தான மாத்திரைகளால வளருதுன்னு இல்ல, அருளாலதான் வளருது. அதத்தான் அருளில் வளர்ந்துட்டு என்று சொல்லுகிறார். அப்புறம் அழித்தல் அப்படிங்கிறது ஓயாம பிறந்து இறந்து உழலக்கூடிய உயிர்களை இழைப்பாற்றுதல். இதை நம்ம பல முறை சிந்தித்திருக்கிறோம். அதனால அருளின் அழிந்து இழைப்பாரி அப்படின்னு சொல்றார். அப்ப வினைகளை அழிந்து அனுபவிப்பதற்காகவும் வருவினைகளை கண்டு அயராமை இருக்கும் பொருட்டும் திரோதான சக்தியால் இறைவன் மறைக்க உயிர்கள் அந்த விஷயங்களை மறந்து விடுகிறது. அதனால மறைந்துட்டு அப்படின்னு சொல்றார். அனுக்கிரகம் அப்படிங்கிறது அமுதுண்டல், அது மாதிரி இனிமையும் கழிப்பும் மிகுவிப்பதால் அருளான ஆனந்தத்து ஆர் அமுது ஊட்டி என்று உணர்த்துகின்றார். அப்போ அனுக்கிரகத்தை மட்டும் இறைவனோட வினையாக ஆர் அமுது ஊட்டி அப்படின்னு சொல்றார். அப்படின்னா பிறந்துட்டு வளர்ந்துட்டு அழிந்து இழைப்பாரி மறைந்துட்டு, அப்ப இதுவும் இறைவனுடைய வினையாகவே திரித்து பொருள் கொள்ள வேண்டும். ஏன்னா இது எதுவும் நாம நினைச்சு நடக்கல, நம்முடைய ஆன்மாவின் பொருட்டு இறைவன் நிகழ்த்துகின்றார். ஆன்மாக்கு சுதந்திரமே கிடையாது. ஆற்று வழி என்றும் மிதவை அப்படிங்கிற மாதிரி ஆணை வழி நடப்பதுதான் ஆணைனா எனது சக்தி. அவள் நமக்கு என்ன உணர்த்துகின்றாளோ இறைவனின் ஆணைப்படி நாம் இயங்குகிறோம். அதான் மனத்தினுள் மன்னிய மன்னே என்றும் என் உளம் புகுந்து ஆண்டு கொண்ட என்றும் வருகிறது திருவாசகத்துல. அதாவது சிவபெருமான் வந்து மனசுல புகுந்து உயிரோட ஒன்றி இருக்கக்கூடிய திறம் இங்கனம் நமக்கு இந்த பாடலின் மூலம் ஓதப்பட்டது. ஆகையால் இதுவும் திருவருள் வைப்பைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. நம்ம பொருள் வைக்கிறதுக்கு படிச்சிருப்போம், வைப்பு நிதி அதெல்லாம் படிச்சிருப்போம். ஆனா திருவருளை நமக்கு ஒரு வைப்பு நிதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருளால் அமுத பெருங்கடல் ஆட்டி அருளால் அடிபுனைந்தார் ஆறு அமுதம் ஆர்வமும் தந்திட்டு, அருளான ஆனந்தத்து ஆரமுதூட்டி அருளால் என் நந்தி அகம் புகுந்தானே என்று சொல்லுகிறார். என்னுடைய குருநாதன் வந்து கைமாறு கருதாத கருணையினால அமுதமயமா இருக்கக்கூடிய பேரின்ப கடல்ல என்ன மூழ்க வச்சு திருவடியை என் தலைமேல சூட்டி என்றும் மாறாத இன்ப அன்பை தந்து சிவானந்தத்தால் விளையக்கூடிய சிவ போக அமுதையும் என்னை உண்ண செய்து என் மனசை விட்டு நீங்காம இருக்கிறப்பா. என்னெல்லாம் செய்யறார் சுவாமி ஆன்மாக்காக பாருங்க. நம்ம மேல வச்ச கருணையினால பேரின்ப வாரிதான் அந்த கருணை கடல்ல அப்படி நம்மளை திளைக்க வச்சு திருவடியை சுட்டி. மாணிக்கவாசக சுவாமி படத்தை பார்த்திருப்பீங்க, சுவாமி அவருக்கு வாத ஊரில் அப்படி தலையில திருவடியை சுட்டி ஆட்கொள்வார். அந்த மாதிரி எல்லா ஆன்மாக்களுக்குமே திருவடி சூட்டப்படும். அந்த திருவடி சூட்டி ஆறாத அன்பை உதவி சிவானந்தத்திலிருந்து சிவ போகத்தை துதிக்க செய்தது யாரு, குருநாதனாக வந்து காட்சி அளித்தது எல்லாமே பரம்பொருள் தான் என்று மிக அழகாக நமக்கு வெளிப்படையான கருத்துக்களை இந்த பாடலிலே உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்த்தோம். அடுத்து பாசத்தில் இட்டது அருள், அந்த பாசத்தின் நேசத்தை விட்டது அருள், அந்த நேசத்தில் கூசற்ற முக்தி அருள், அந்த கூட்டத்தின் நேசத்து தோன்றா நிலை அருளாமே என்று சொல்லுகிறார். அதாவது என்னை வந்து கேவல நிலை சகல நிலை சுத்த நிலை இது எல்லாமே எதற்காக எனக்கு வழங்கப்பட்டதுன்னா எல்லாத்துக்கும் காரணம் அருள் தான். நமக்கு எல்லாத்துக்கும் சரி சரி கேவல நிலையில இல்ல, பிறவிக்கு வந்துட்டோம், சகல நிலைக்கு வந்துட்டோம், பிறவிக்கு வராத நிலை கேவல நிலை. ஆனா இப்ப பிறவிக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், சரி சரி இன்னும் எதுக்கு நம்ம எப்படியோ இருக்கணும், நம்ம ஒரு சுத்த நிலைக்கு போகலாம். சுத்த நிலைக்கு போறதுக்குள்ள சாதனைகளை எல்லாம் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். பஞ்சாட்சரத்தை நன்றாக கணிக்க வேண்டும், நல்ல சிவபூஜை செய்ய வேண்டும், நல்ல தியானிக்க வேண்டும், தலையாத்திரை செல்ல வேண்டும், இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். அப்போ என்ன பாசத்துல இட்டு அதை அழுந்தி அனுபவிக்க வச்சது, பாசத்தில் இட்டது அருள், அதுல இட்டதும் அருள் தான், அந்த பாசத்தின் நேசத்தை விட்டது அருள் இல்லையா, அப்படி அனுபவிக்க செய்தது, அதுல அழுந்தி நான் வேற பாசம் வேறன்னு இல்லாத அளவுக்கு நான் பாசமே ஆக இருக்கும் போது அது மேல இருக்கக்கூடிய பற்றை விட வைத்ததும் திருவருளே. அந்த பாசத்துல பற்றற்றவுடன் பற்றப்படக்கூடிய பற்றற்றான் பற்று இல்லையா, அதான் ஆன்மாக்கள் பற்ற வேண்டியது பற்றற்றான் பற்று. அந்த பற்றினை பற்றிய பற்றினால் பெருமை தரக்கூடிய முக்தியை அளித்தார். இதெல்லாமே எதனால் நிகழ்கிறது என்றால் அருளால் நிகழ்கின்றது என்று மிக அழகாக இதிலே நமக்கு எடுத்துக்காட்டி அந்த முக்தி கண் வைத்த புணர்ப்பால் விளைந்த பற்றினால் காண்பானும் காட்சியும் காணப்படும் பொருளும் ஆகிய வேறுபாடற்ற நிலை அருளால் விளையும் என்று சொல்லியிருந்த திரிபுடி ஞானம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஞானம் ஞாதுரு ஞேயம்ங்கிற முப்பொருளா தோன்றாம நமக்கு அப்படி ஐக்கியப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. சரி, அதை சொல்லிட்டு அப்ப நாம பிறவியில சேர்ந்ததும் பாசத்தை அகற்றியதும் ஈசன்பால் நேசம் கொள்ள செய்ததும் வீடு வேறு அளித்ததும் எல்லாமே அருள் தான். இந்த பக்கத்திற்கு கைலாயத்துல யார் இருந்தான்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆலால சுந்தர பெருமான் இருந்தாங்க. அவங்கள பூ உலகத்துல நம்பி ஆரூரரா தோற்றுவிச்சு பறவை சங்கிலியாரோட பந்திக்க செய்து, ஆனால் அவருக்கு முதலாவதாக சுந்தரமுத்து சுவாமிகளுக்கு ஒரு பெண் பார்த்திருப்பார்கள், அந்த திருமணத்தை தவிர்த்து ஆண்டது எல்லாமே அருள் தான். அதுக்கப்புறம் நிறைவா வெள்ளானைய அனுப்பி அவரை முக்திக்கரையில சேர்த்ததும் அருள் தான் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து பிறவா நெறிதந்த பேரருளாளன் மரவா அருள் தந்த மாதவன் நந்தி அறவாளி அந்தனன் ஆதி பராபரன் உறவாளி வந்தன் உளம் புகுத்தானே என்று சொல்லுகிறார். இப்ப சுவாமி நமக்கு எங்கனம் அருள் செய்கின்றார், நம்ம உள்ளத்துக்குள்ள அவர்தான் புகுந்து இருக்கின்றார். இப்ப உள்ளத்துல புகுந்து இருக்கின்றார்னு சொன்னா அவரு அங்க வெளியில இருந்து நம்ம உள்ளத்துல அப்படி நம்மோடு சேர்ந்து இருக்கும்படியாக நாம செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்போது பாடல பார்க்கலாம். பிறவா நெறி, அந்த நெறி தான் வேணும், மீதி எல்லாமே நெறி எல்லா நெறிகள். அதான் சொல்றாரு, நெறியெல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனே, சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் வச்சிருக்கிறது யாரு, திருவருள் தான் என்று ஒன்பதாம் திருமுறையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு, அந்த பிறவா நெறின்னு சொல்லும்போது பேரின்ப நெறி, அதான் பிறவிக்கு வராத நெறி, வினைச்சேடங்கள் கொஞ்சம் கூட இல்லைங்கிறதுனால பிறப்பு இறப்புக்கு ஏதுவான மூலமலமும் செயலிட்டு போயிருது. அப்ப உயிரானது தூய்மையாக மீண்டும் அந்த மீளாத அந்த இன்பத்திலேயே உறையும் அப்படிங்கிறதுனால பிறவா நெறி என்று போற்றுகின்றார். அடுத்து தந்த என்ற சொல்லு, அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா ஆன்மா வந்து மலத்தோட பிணிக்கப்பட்டிருக்கு, ஆனா ஆன்மாவை மலரகிதனாக்கி தன்னோடு ஒத்த நிலையை அடைய வைக்கிறார் பெருமான். அதனால் இங்கனம் தன்னை பிறவாதேறி தந்த என்று சொல்லுகிறார். அடுத்து அறவாளி அந்தணன், இந்த சொல் வந்து நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு சொல். நம்முடைய திருவள்ளுவர் நாயனார் நமக்கு இந்த பாடலை, அதாவது இதே அறவாளி அந்தணன்கிற சொற்றொடர்களை கையாண்டுள்ளார். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் நினைவூட்ட மட்டும் செய்கிறேன். அதாவது அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது என்று. அப்போ அதை நாம் மனதில கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா திருவள்ளுவர் தேவ நாயனார் வந்து சைவ சித்தாந்தர், திருக்குறள் வந்து சைவ சித்தாந்தத்தின் உட்கிடை, அதுல அவரே நமக்கு மிக அழகாக இறைவனை அறவாளி அந்தணன் என்று போற்றி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அந்தணன் அப்படிங்கிறது பொதுவாக அந்தணர்களை தான் குறிக்கும் என்றாலும் ஞான மார்க்கமான வேதாந்தத்தால ஆணவப்படுபவன் அவனையும் அந்தணன் என்று சொல்லுகிறார். ஆக அடுத்து ஆதி பராபரன் என்று சொல்லுகிறார். ஆதினா முதல்ல நமக்கு தெரியும், பராபரன்னா மேலான பொருட்கள மேலானவன் என்று மிக அழகாக அதை சொல்லி உறவாகி வந்து என் உளம் புகுந்தானே என்று சொல்லுகிறார். இறைவன் வந்து யார் யார் கூட இருக்கணுமோ அவங்க கூட இருப்பாருங்கிறத எள்ளளவு நமக்கு ஐயமே கிடையாது. இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள ஒரு அனாதியான ஒரு சம்பந்தம் இருக்குது. அடுத்து தன் வீட்டுல தடையின்றி புகக்கூடிய தலைவனை மாதிரி என்னோட உள்ளத்துக்குள்ள வந்து இறைவன் புகுந்தார் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் திருமூல தேவன் நாயனார். அதற்கு அடுத்தபடியாக அகம் புகுந்தான் அடியேற்கு அருளாலே அகம் புகுந்தும் தெரியான் அருள் இல்லோர்க்கு அகம் புகுந்து ஆனந்தமாக்கி சிவமாய் அகம் புகுந்து ஆனந்தி ஆனந்தி ஆமி என்று சொல்கிறார். இந்த பாடல்ல நமக்கு என்ன கருத்து கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நந்தியாகிய சிவபெருமான் வந்து பரம கருணையால் அடியேனுடைய மனதுக்குள் புகுந்தார். அதெல்லாம் வந்து அவருடைய கருணையினால மட்டும்தான் நடக்குமே தவிர நம்முடைய சாமர்த்தியத்தினால நிச்சயமா நடக்காது. அதை நாம நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப அவர் வந்து கருணையால என்னோட மனசுக்குள்ள புகுந்தாரு. அருள் இல்லாத உலக பாசண்டருக்கு மனசுல கூட புக மாட்டார், அதை அறியவே மாட்டார் அவங்கள. அப்புறம் உயிருக்கு உயிரா புகுந்து நமக்கு அவர் அனுகிரகத்தை செய்கிறார். அதாவது நிரதிச ஆனந்தத்து அமிழ்த்தி சிவமேயா என் மனசுக்குள் புகுந்தார் என்று நமக்கு உணர்த்துகின்றார். அதனால நான் ஆனந்த வடிவினன் ஆயினேன் என்று சொல்லுகின்றார். என் உழம்புக்கு சிவமாக்கி என்னை ஆண்டமையால் ஆனந்த வடிவினன் ஆயினேன் என்பது கருத்து, இந்த பாடலோட கருத்து. நாம் வந்து அடிமை, சிவபெருமான் வந்து ஆண்டான். அதனால சிவத்துக்கும் எனக்கும் உள்ள வேற்றுமை வந்து மலைக்கும் மடுவுக்கும் உள்ளது மாதிரி இருக்கு. அதனால வேற எந்த சிந்தனையும் இல்லாம இறைவனை அடைவதை ஒன்றை மட்டும் குறிக்கோளாக யார் நினைக்கின்றார்களோ அவங்க மனசுக்குள்ள புகுந்து ஆண்டு கொள்வார் என்று நமக்கு உணர்த்துகின்றார். அடுத்த வரியில என்ன சொன்னாரு, அகம் புகுந்தும் தெரியான் அருள் இல்லோர்க்கு, அருள் பெறாதவர்கள். அதனால அவங்க வந்து நம்மனுடைய அருளை பெறாதவர்கள். அதாவது முற்பிறவியிலேயே கொஞ்சம் பரிபாகம் இருக்கணும். அப்படி இல்லாம இந்த பிறவிக்கு வந்தவங்க உயிருக்கு உயிராக இறைவன் ஒன்றாக இருப்பதை அவர்களால் உணர முடியாது. எப்படி என்றால், நமது அப்பர் சுவாமிகள் சொன்னது போல விறகில் தீ, அந்த விறகுலயே தீ இருக்கும். இப்பெல்லாம் நம்ம வந்து விறகுல தீப்பெட்டி வச்சு பொருத்துறோம், மண்ணெண்ணெய் எல்லாம் ஊத்தி போறோம். அந்த காலத்துல விறகோட விறக கடைஞ்சுதான் நெருப்பை உருவாக்குவாங்க. அப்ப விறகுல எப்போதும் தீ இருக்கு, இருக்கிறதுதான் வெளிப்படுது. ஆக விறகில் தீ போலும் பால்ல நெய் இருக்கானா, அந்த பாலை பார்த்தா நமக்கு தெரியாது. அத பக்குவமா காய்ச்சி ஆற வச்சு உரம் ஊத்தி அதை தயிராக்கி கடைஞ்சா நமக்கு வெண்ணெய் கிடைக்கும். அந்த வெண்ணெயை உருக்குனா நமக்கு நெய் கிடைக்கும். ஆனா விறகுக்குள்ள நெருப்பு இருக்கிறதும் பால்ல நெய் இருக்கிறதும் பார்த்தா நமக்கு தெரியாது, மறைஞ்சிருக்கு. அத மாதிரி அருள் பெறாதவர்களுக்கு இறைவன் மறைந்துதான் இருப்பார் என்று மிக அழகாக நமக்கு அந்த பரிபாகம் உடைய ஆன்மாக்களுக்குத்தான் தன்னை காட்டுவார் என்று சொல்லுகிறார். ஆனந்தி, இதை வந்து நம்ம பெண்பால் பெயராக ஆனந்தன் அல்லது ஆனந்த் என்றால் ஆண்பால் பெயராகவும் ஆனந்தி என்றால் பெண்பால் பெயராகவும் மட்டும்தான் நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆனந்தி என்ற சொல்லுக்கு ஆனந்தம் உடையவன் அதுதான் பொருளாகிறது. அப்போ அவர் வந்து சுவாமி வந்து உளம் புகுந்ததால் நான் ஆனந்த வடிவினன் ஆயினன் என்று சொல்லுகிறார். மிக அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல் கருத்தை நாம மறக்காம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு சிவஞான போத பாடலானது நமக்கு மேற்கோளாக இருக்கிறது, அதை இப்போது நாம் பார்க்கலாம். அதாவது 11வது சூத்திரம் 2வது அதிகரணம், அதிலே முதல் பாடல், அருக்கண்ணே நிற்பினும் அல் இருளே காணார்க்கு இருக்கண்ணே பாசத்தார்க்கு ஈசன் அருக்கண்ணால் பாசத்தை நீக்கும் பகல் அலர்த்தும் தாமரை போல் நேசத்தின் தன் உணர்ந்தார் நேர் என்பது அந்த வெண்பா. அதோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, சூரியன் அந்த ஒளியுடைய கண்ணுக்கு ஒளியாயும் ஒளி மழுங்கிய கண்ணுக்கு இருளாகவும் தோன்றுவார். ஒளி மழுங்கின கண்ணுக்கு வந்து சூரியன் தெரியாது, அதான் இருளாகத்தான் தோன்றும். அது போல இறைவன் வந்து முத்தான்மாவுக்கு அறிவு வடிவம், அதாவது ஞானமே வடிவாகவும், பெத்தருக்கு அந்த பெத்தான்மாவுக்கு அறியாமை வடிவாகவும் தான் இருப்பார். அவங்களால அறிந்து கொள்ளவே முடியாது பெத்த நிலையில அந்த பெத்தான்மாவால. அதனால முக்தர்கள் உடலை உடையவர்களாக இருந்தாலும் அவங்க அந்த பெத்தர்களை போல பாசத்தை சாரவே மாட்டாங்க. ஜீவன் முக்தர்கள்னு சொல்றோம் இல்லையா, இந்த உலகத்திலே இருந்தாலும் அவங்க அந்த சிவத்தை உணர்ந்து அனுபவிக்க கூடியவர்கள். இதுல சூரியன் வந்து இறைவனுக்கு உபமையாகவும், பக்குவமுடைய தாமரை வந்து நல்ல முத்தான்மாவுக்கும் உபமை. பக்குவம் இல்லாத தாமரை வந்து மலரவே மலர், சில தாமரை மலர்கள் அரும்புகள் வந்து மலராது. அது யாருன்னா பெற்றர்கள், அந்த பக்குவம் பெறாதவர்கள், பரிபாகம் பெறாதவர்கள் என்று இதிலே மிக அழகாக அந்த சிவஞான போத கருத்து தோய்ந்து இருப்பதை நாம் உணர முடிகிறது. சரி, இதற்கு அடுத்தபடியாக ஆயும் அறிவோடு அறியாத மாமாயை ஆய கரணம் படைக்கும் ஐம்பூதமும் ஆய பல இந்திரியம் அவற்றுடன் ஆய அருள் ஐந்துமாம் அருள் செய்கையே என்று சொல்லுகிறார். எதெல்லாம் திருவுருள் செய்கை நமக்கு அதெல்லாம் புரிந்து கொள்ள தெரியவில்லை, ஆகையால் அதையெல்லாம் நமக்கு பட்டியல் போட்டு கொடுத்துள்ளார். தன்னையோ தலைவனையோ தடைகளையும் பற்றி ஆராயக்கூடிய சித்து பொருளாகிய ஆன்மாவும், அசித்தாகிய அந்த பெரிய மாயை என்று சொல்லப்படும் ஆணவம் மாயைகளும், அவற்றை தோய்ந்தும் பிரிந்தும் செயல்படக்கூடிய அந்த கரணங்களும், சிருஷ்டிக்கப்படுகின்ற ஐம்பூதங்களும் ஆகிய அறிவதும் செய்வதும் ஆகிய இந்திரிய கூட்டங்கள், அவற்றையெல்லாம் அறியக்கூடியதை செய்யக்கூடிய இந்திரிய கூட்டங்களும், அந்த இந்திரியங்களோடு பொருந்தி ஐந்து ஐந்தான அறிவுகளும் செயல்களும் ஆகிய அனைத்தும் இறைவன் ஆன்மாக்களுக்கு செய்யக்கூடிய திருவருள் செய்கையால் விளைவன என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அப்ப அறிவு என்று சொன்னால் ஞான வடிவாகிய ஆன்மா. ஆயும் அறிவுன்னு சொல்லியாச்சு, நான் யார், என் உள்ளம் யார், ஞானங்கள் யார் இல்லையா, வானோர் பிரான் ஆண்டிரந்த நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஆராயணும் ஆன்மா வந்து. அடுத்து மாயைன்னு சொல்லியாச்சு, அது வந்து நித்தமாய் அருவாய் ஒன்றாய் உலக வித்தாய் ஜடமாய் எங்கும் வியாபியாய் முதல்வன் வியாபகத்துள் அடங்குதலால் அவருக்கு ஒரு வைப்பு சக்தியாகவோ, தனு கருணாதிகளாக விரிவதால் மலமாகவோ, உயிர்களை மயக்கக்கூடியதாகவும் இருக்கு. அதனால அது அறியாத மாயை என்று சொன்னார். மாமாயைங்கிறது மூல பிரகிருதி. சரி, அடுத்து ஆய கரணங்கிறது அந்த கரணங்கள் நான்கும். அப்புறம் அந்த மாயையை முதற் காரணமாக கொண்டு பஞ்ச தன்மாத்திரைகளின் வாயிலாக தோன்றக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயங்கிற பஞ்சபூதங்கள், இவற்றை தம் சேர்க்கையினால் படைக்கின்ற பூதங்கள் இல்லையா, படைக்கும் ஐம்பூதம் என்று சொல்லி, ஞானேந்திரியங்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி, கன்மேந்திரியங்கள் வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தங்கள், அவற்றோடு ஐந்தாக இருக்கக்கூடிய சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்ங்கிற அறிவுலன்களும், வசனம் கமனம் தானம் விசர்ஜனம் ஆனந்தம் கூடிய செயல்களும் ஆகும். இது எல்லாமே ஆன்மாக்களோட பாச விமோசனம் பண்ணுவதற்காக இறைவன் உதவிய அருள் என்று மிக அழகாக நமக்கு இந்த மந்திரத்திலே நம்முடைய திருமூல தேவநாயனன் உணர்த்தியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நாம் இதோடு நிறைவு செய்து கொள்ள. இதுல வந்து அந்த ஒரு சிவஞான போத கருத்து இருக்கு, அதாவது கருவிகள் தலை கூடிய வழியும் திருவருள் இன்றி ஆன்ம அறிவு தனித்து நின்று ஒன்றையும் அறியாது என்று சிவஞான போதம் ஐந்தாம் சூத்திரத்திலே நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் சொன்ன கருத்து இந்த பாடலில் மிக அழகாக பொருந்தி அந்த சைவ சித்தாந்த கருத்தை நமக்கு விளக்குகின்றது என்று கூறிக்கொண்டு இப்போது வாழ்த்து பாடல். பண்ணிய தவத்தான் மிக்க பரவுவான் சைவம் வாழ்க, கண்ணிய அமுத கும்பம் கையுளால் கருணை வாழ்க, வெண்டிய தெய்வ மண்ணி படிக்கரை என்றும் வாழ்வோன் புண்ணிய மன்றுளாடும் பூங்கலல் வாழ்க வாழ்க என்று சொல்லி, இதுதாரும் அருமையான முறையிலே திருவருள் வைப்பு என்ற தலைப்பிலே அருமையான நுட்பமான ஒரு செய்திகளை எல்லாம் நமக்கு உணர்வதற்கு உறுதுணையாக, தோன்றா துணையாக இருந்தாலும் உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து, அதன் பின்பாக அருமையான முறையிலே இந்த நிகழ்வினை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவன்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருப்போருக்கும் எனது நன்றிகளை சமர்ப்பித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.